हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। பொதுவா இங்க நடக்கக்கூடிய பகவத்கீதை வகுப்புக்கு பதில இன்றைக்கு நான் வேறு சில விஷயங்களை பற்றி இங்க பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சில வாரங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 1.5-2 மாதங்களுக்கு முன்னாடி, நம்மளுடைய பத்திரிகை நிறுவனத்துக்கு, பகவத் தரிசனத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்தது. அந்த கடிதத்திற்கான பதில் ரொம்ப நீண்ட பதில், அதனால் அந்த கடிதமும் நீண்ட கடிதம். அந்த கடிதத்தையும் சரி, அந்த கடிதத்திற்கான பதிலையும் சரி, மொத்தமாக பத்திரிகையில் பிரசுரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்ட ஒரு காரணத்தினால அதை இன்றைக்கு உபன்யாசமாக கொடுத்து அதை பதிவு செஞ்சு கேள்வி கேட்டவருக்கு அனுப்பலாம் அப்படின்னு தீர்மானித்திருக்கோம். முதல்ல அவர் எழுதியிருக்கக்கூடிய நீண்ட கடிதத்தை படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதற்கான பதிலை பார்க்கலாம். அன்புள்ள பகவத் தரிசனம் ஆசிரியருக்கு, நெய்வேலியைச் சேர்ந்த சுபகாந்தன் என்கிற பரகால ராமானுஜதாசன் எழுதுவது. வணக்கம். இஸ்கான் அமைப்பில் மூல முழுமுதற் கடவுளாக ஸ்ரீகிருஷ்ணரையே குறிப்பிட்டு, ஸ்ரீநாராயணர் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் அவரது அவதாரம் என்ற கருத்தை பரப்புகின்றீர்கள். ஆனால் இது பாரம்பரியமாக தொன்று தொட்டு நிலையை வரும் வைணவ கருத்திற்கு முரணாக உள்ளது. பாரம்பரிய வைணவம் ஸ்ரீகிருஷ்ணரை ஸ்ரீநாராயணரின் பரிபூர்ண அவதாரம் என்று ஸ்ரீநாராயணரைத்தான் முன்வைக்கின்றது. நாரதர் தொடர்ந்து உச்சரிப்பது நாராயண நாமமே. ஸ்ரீகிருஷ்ணர் தான் மூலம் எனில், கிருஷ்ணாவதாரத்திற்கு முந்தி அவதாரங்களில் எங்குமே கிருஷ்ணர் குறித்து வருவது இல்லை. பக்த பிரகலாதன் கூட ஸ்ரீ நாராயணரையே மூலமாக கூறுகிறார். ஓம் நமோ நாராயணாய என்னும் திருமந்திரத்தையே அவரும் கூறுகிறார். என்னை கடலில் தூக்கி எறிந்தால் என்னுள் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு வலிக்கும் என்று அவர் கூறவில்லை, என்னுள் இருக்கும் நாராயணருக்கு வலிக்கும் என்றுதான் துயருகிறார். மரணப்படுக்கையில் ஸ்ரீகிருஷ்ணர் முன்பு சகஸ்ரநாமம் கூறிய பீஷ்மரும் அதை விஷ்ணு சகஸ்ரநாமம் என்றே கூறுகிறார். கிருஷ்ண சகஸ்ரநாமம் என்பது இல்லை. வைஷ்ணவம் என்று விஷ்ணுவை முதன்மைப்படுத்தியே அழைக்கிறோம், கிருஷ்ணம் என்று கிருஷ்ணரை முதன்மைப்படுத்துவதில்லை. நம்மாழ்வார் கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையோர் என்னும் திருநாமம் திண்ணம் நாராயணமே என்றும், திருமங்கையார் நலம் தரும் சொல் நாராயணனே என்றும், ஆண்டால் நாராயணனே நமக்கே பறைதருவான் என்றும் நாராயணரையே பிரதானப்படுத்துகின்றனர். நீங்கள் ஸ்ரீ ராமானுஜரை ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் ஆழ்வாராதிகள் அனைவரும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரையே மூலவராக துதிக்கின்றனர். நாராயண பரோ என்பதுவே அவர்களின் வாதம். ஸ்ரீகிருஷ்ணரை அவர்கள் அனைவரும் ஒரு பரிபூர்ண விஷ்ணு அவதாரமாகவே காண்கின்றனர். நான் 108 திவ்ய தேசங்களில் பலவற்றிற்கு சென்றுள்ளேன். அங்கு ஸ்ரீநாராயணரையே மூலமாக கூறுகின்றனர். பாரம்பரிய வைணவமே ஒருவன் உன்னதமான பரமபதத்தை வைகுண்டத்தை அடைய போதுமே, பின் ஏன் இஸ்கானின் இந்த முரணான கருத்து? மேலும் ஒரு கேள்வி, நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணரை மூலவராக கருதுகையில் ஏன் இஸ்கான் ஆலயங்கள் ஸ்ரீ நாராயணர் ஆலயங்களை ஒட்டி அமைந்துள்ளன? உதாரணம் திருவரங்கம், திருப்பதி, இரு திவ்ய தேசங்களும் ஸ்ரீ நாராயணரை முதன்மைப்படுத்துகின்றன. இஸ்கான் ஸ்ரீகிருஷ்ணரை மட்டுமே வழிபட வேண்டும், ஸ்ரீநாராயணரை எப்படி வழிபடலாம்? மிக சௌகரியமாக நீங்கள் கோபால தாப்பனி உபனிஷத்தை மேற்கோள் காட்டலாம். ஆனால் நரசிம்ம தாப்பனி உபனிஷத், வராகோபனிஷத், ஹைக்ரீவ உபனிஷத், ராமதாபனி உபனிஷத் முறையே நரசிம்மர், வராகர், ஹயக்ரீவர், ஸ்ரீராமர் இவர்களையே பிரதானப்படுத்துகின்றன. அவற்றிற்கு உங்கள் பதில் என்ன? ஏன் கருடாழ்வாரை முதன்மைப்படுத்தும் கருட உபனிஷத்தும் உள்ளதே. உபனிஷத்துகளில் மேலும் சிவன், கணபதி, தேவி ஆகியோரையும் மூலமாக கூறும் உபனிஷத்துகளும் உள்ளனவே. இஸ்கானின் மைய கருத்தே ஸ்ரீகிருஷ்ணரை மட்டும் வழிபட வேண்டும், பிற எந்த கடவுள்களையும் அல்ல என்றால் ஏன் நீங்கள் சிவன், கணபதி, தேவி ஆகியோரிடம் ஸ்ரீநாராயணரையும் அல்லவா சேர்க்க வேண்டும்? மேலும் தாங்கள் கூறும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரே கிருஷ்ண மந்திரம் கோபால தாபனி உபனிஷத்தில் இல்லை, கலிஷந்தார்ன உபனிஷத்தில் தான் உள்ளது. இஸ்கான் ஆலயங்களின் நேர்த்தியும் பேரழகும் புத்தக வெளியீடுகளும் என் மனதை கவர்ந்தாலும் இஸ்கானின் உள்மைய கருத்தின் சர்வாதிகாரம் என்னை மகிழ்விப்பதில்லை. இதை குறித்தே ரஷ்யாவில் நீதிமன்ற சர்ச்சை எழுந்தது. ஸ்ரீகிருஷ்ணரை தவிர பிற கடவுள்களை வழங்குவோர் முட்டாள்கள் எனில் ஸ்ரீநாராயணரை வழங்கும் பாரம்பரிய வைணவர்கள். இவர்களில் ஸ்ரீராமானுஜர் ஆழ்வார்கள் மத்வர் அடக்கம். ஸ்ரீராமனையே பிரதானமாக கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர், தியாகையர், தியாகராயர், யோகிராம், சுரத்குமார், கபீர்தாஸ் இவர்களும் உங்களது வசைக்குரியவர் ஆகிவிடுவாரே. ஏன் வைணவர்களில் நரசிம்மரை மட்டும் வணங்கும் பிரிவினரும் உள்ளனரே, அவர்களும் முட்டாள்களா? எனது பணிவான கருத்து யாதெனில், ஆன்மீகம் என்பது அவரவர் தனிப்பட்ட கருத்து. என் கருத்தை தான் உலகம் பின்பற்ற வேண்டும் என்று சர்வாதிகார போக்கில் எண்ணுதல் தவறு. வேறு பாதைகளில் முக்தியையும் இறைவனையும் அடைந்தவர் இல்லவே இல்லை என்று கூறுங்கள் பார்ப்போம். எனது இந்த சந்தேகங்களுக்கு தங்களிடமிருந்து தெளிவான பதில் தேவை. தொடர்ச்சி. மேலும் சில. ஸ்ரீ ஆண்டாள் தன் ஆதரித்து எழுந்த தடமுலைகளை துவப்பிரானுக்கு, துவாரகாநாதனுக்கு சங்கற்பிக்கிறார். திருப்பாவையின் இரண்டாம் பாசுரத்தில் பார்க்கடலில் பயத்துயன்ற பரமனை பாடுகிறார். மூன்றாம் பாசுரத்தில் வாமனரையும், 23 நரசிம்மரையும் குறிப்பிடுகிறார். 10 ஸ்ரீராமனை குறிப்பிடுகிறார். ஸ்ரீ ஹனுமனும் ராமரும் சீதையும் லக்ஷ்மி நாராயணர் என்று எனக்கு நன்று தெரிந்தும் எனக்கு பரிச்சயமானவர் ராமரும் சீதையும் தான் என்று வைகுண்டம் செல்லாமல் ராமநாமம் கேட்க பூமியிலேயே இருப்பதாக ஐதீகம். அவர் ராதாகிருஷ்ணர் என்று கூறாமல் ஏன் லக்ஷ்மி நாராயணர் என்கிறார்? அப்படியெனில் மூலம் ஸ்ரீ நாராயணர் என்றுதானே தெரிகிறது. இந்திரனும் மகாலட்சுமி அஷ்டகம் தான் ஏற்றியுள்ளாரே தவிர ராதை அஷ்டகம் ஏற்றவில்லையே. இவற்றை வைத்து பார்க்கும் போது மூலம் ஸ்ரீ நாராயணர் என்றே என் மனம் கூறுகிறது. இக்கடிதம் ஒரு விவாதத்திற்காகவே தவிர தங்களை புண்படுத்தவோ குறை கூறவோ அல்ல. ஏதாவது தவறு இருப்பின் மன்னிக்கவும். இவன் வி சுபகாந்தன், பழகால ராமானுஜதாசன், C53 லிக்னைட் சக்தி நகர், பார்ஷிங்கர் அனல்மில் நிலையம், பார்ஷிங்கர், ராஜஸ்தான். நெய்வேலியைச் சேர்ந்த திரு ராமானுஜதாசன் இப்ப ராஜஸ்தான்ல வேலை செய்யறாருன்னு தோணுது. அங்கிருந்து இந்த கடிதத்தை நமக்கு அனுப்பியிருக்கார். இந்த கடிதம் ஒரு நீண்ட கடிதம். இதற்கான பதிலும் நிச்சயமா சுருக்கமா பதில் கொடுத்தோம் அப்படின்னா அதனால முழு திருப்தியை நிச்சயமா அவரால் அடைய முடியாது, அல்லது அது முழுமையான பதிலாகவும் இருக்காது. அதனால இந்த கடிதத்திற்கான பதில ஒரு உபன்யாசமா சொல்லலாம் அப்படின்னு முடிவு செய்தேன். பேசலாமா? இன்னொரு காரணம், இந்த கடிதத்தையும் இந்த கடிதத்தினுடைய பதிலையும் நான் பகவத் தரிசனத்தில் ஒரு கட்டுரையா பிரசுரிக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இல்லை, அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஏன்னா கட்டுரையா பிரசுரித்தால் கூட இவ்வளோ விஷயத்தையும் ஒரு கட்டுரைக்குள்ளார கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. இன்னொன்று, நம்ம பகவத் தரிசனத்தினுடைய குறிக்கோள் பொதுமக்களுக்கு கிருஷ்ண பக்தியை அல்லது விஷ்ணு பக்தியை அல்லது வைணவ தர்மத்தை மக்களுக்கு கொடுக்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். நாஸ்திகர்கள், மாயாவாதிகள், பௌதிகவாதிகள் இவங்களுக்கிட்ட சண்டை போடுறது தானே ஒழிய வைஷ்ணவர்கள்கிட்ட சண்டை போடுறது கிடையாது. அதுவும் குறிப்பா பகவத் தரிசனம் பத்திரிகை இது மக்கள் மத்தியில பரவலா முக்கியமான கருத்துக்களை எடுத்து சொல்றதுக்கானது. இதுல வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு வேறுபாடுகளை நாம பெருசுபடுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத் இருந்த காலகட்டத்தில் அவர் சைத்தன்ய சரிதாமிரதத்திலிருந்து ஒரு முறை உபன்யாசம் கொடுத்த போது அவர் வல்லபாச்சாரியரும் சைத்தன்ய மகாபிரபுவும் சந்தித்த நிகழ்ச்சியை பத்தி அந்த உபன்யாசத்தில் அவர் பேசினார். அதுல அந்த சந்திப்புல வல்லபாச்சாரியருடைய கருத்தை சைத்தன்ய மகாபிரபு தவறு அப்படின்னு சொல்லி நிலைநாட்டியிருப்பார். அதை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. வல்லபாச்சாரியருடைய கருத்துல இருக்கக்கூடிய தவறை சைத்தன்ய மகாபிரபு சுட்டி காட்டினதை ஸ்ரீல பிரபுபாத் அதை பத்தி பேசியிருப்பார். அதுல வல்லபாச்சாரியர்கிட்ட சைத்தன்ய மகாபிரபு கூறின கருத்து என்னன்னா, அடிப்படையான கருத்துன்னா, அவர் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஸ்ரீதர் சுவாமி எழுதியிருந்த வியாக்கியானத்தை காட்டிலும் தான் சிறந்த ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறதா வல்லபாச்சாரியார் நினைச்சார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், சுவாமியினுடைய வியாக்கியானத்தை தவிர அது அவரை காட்டிலும் சிறந்தவரா தான் செயல்பட முடியும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அவங்கள நான் வந்து விபச்சாரியா கருதுறேன் அப்படின்னு சொன்னார். இது அந்த நிலையில இருந்து பார்க்கும்போது, அதாவது ஒரு ஆச்சாரியர்கள் ரெண்டு பேர் பேசிக்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ளார அந்த விவாதம், தத்துவ விவாதம் நடைபெற்றது. இதை ஸ்ரீல பிரபுபாதர் விளக்கினார். பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் பேக் டு காட்ஹெட் பத்திரிகையில வழக்கமாக வரக்கூடிய ஒன்று. அதுல இந்த உபன்யாசத்தை அதனுடைய ஆசிரியர்கள் அதை பிரசுரித்தார்கள். பேக் டு காட்ஹெட் ஆங்கில பிரதியை வாங்குறதுல ஒருத்தர் சுமதி மொரார்ஜி. சுமதி மொரார்ஜி யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், தெரியுமா யாரு? ஜலதுதா கப்பல்ல பிரபுபாதர் அனுப்பிச்சு வச்சவங்க. அவங்க வல்லப சம்பிரதாயத்தை சார்ந்தவர், ஒரு வைஷ்ணவி, வல்லப சம்பிரதாயத்தை சார்ந்தவர். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டது. நம்மளுடைய சம்பிரதாய ஆச்சாரியரை பற்றி இவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்களே நம் பத்திரிகையில அப்படின்னு அவங்க ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் அந்த கடிதத்துக்கு பதில் எழுதி சுமதி மகாராஜிக்கு தெளிவுபடுத்தினார். இது ஆச்சாரிய சம்பிரதாயங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடியது வேறுபாடு அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்தினார். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபுபாதர் பேக் டு காட்ஹெட் அங்க அதுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வழிமுறை என்ன கொடுத்தார் அப்படின்னா, வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை நம்ம பரிசீலிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கார். அதன் அடிப்படையிலையும் இந்த கடிதத்திற்கான பதிலை நான் பத்திரிகையில பிரசுரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில வேறுபாடுகள் இருக்கலாம், பொதுமக்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, அதனால அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை உபன்யாசமா வெளியிடலாம்னு நான் முடிவு செய்தேன். இப்ப அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இவர் சில குற்றங்களை முன்வைக்கிறார், ஒரு குறை சொல்ல ஆனா சில விவாதங்களை அல்லது வாதங்களை முன்வைக்கிறார். ஆனா அந்த வாதங்கள் எல்லாவற்றினுடைய அடிப்படை என்னன்னா, பாரம்பரிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இங்க குறிப்பிட்டு சொல்லல, ஆனா அவர் குறிப்பிடுறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்றார். பாரம்பரிய வைஷ்ணவ சம்பிரதாயம் நாராயணரை முதன்மைப்படுத்துது. இஸ்கான்ல நீங்க ஏன் கிருஷ்ணரை முதன்மைப்படுத்துறீங்க? அதுதான் அதனுடைய அடிப்படை கேள்வி. ஆனா அதே சமயத்துல சில அவருடைய எழுத்துக்கள்ல சில தவறுகளும் இருக்கு. ஏன்னா அவர் எந்த அடிப்படையில் எழுதியிருக்கார் அப்படிங்கறது தெரியல. அவர் சொல்லியிருக்கார், இஸ்கான் கிருஷ்ணர் தானே கும்பிடணும், ஏன் நாராயணரை கும்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கக்கூடியது. ஒன்று, இஸ்கானுடைய தத்துவங்களை பற்றி அவர் முழுமையாக புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத காட்டுது. இல்லை அவர் கிட்ட யாராவது நம்மளுடைய பக்தர்கள், பிரச்சாரம் பண்ணவங்க, அனுபவம் இல்லாத பக்தர்கள் யாராவது எதையாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அடிப்படையில் எடுக்கும்போது நிச்சயமா இஸ்கான்ல நாம ஸ்ரீகிருஷ்ணரை பிரதானமா சொல்றோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நாராயணரை பிரதானமா சொல்றாங்க. அது ஏன் அப்படிங்கறதுதான் அவருடைய அடிப்படையான கேள்வி. அதை பார்க்கலாம். இல்ல, இவர் இன்னும் சொல்ல போனா ஏன் அப்படிங்கறதோட அது முற்றும் தவறு அப்படிங்கறதுல உறுதியா இருக்கார். அந்த புத்தகத்தை தரையில் வைக்கிறது அது தவறு அப்படிங்கறதுல அவரு ஏறக்குறைய உறுதியா இருக்கிற மாதிரி தெரியுது. அடிப்படையில் அவர் ஒன்னு சொல்றார், பாரம்பரிய வைணவ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை மட்டும் எடுத்து சொல்றார். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் நான்கு. நம்ம இங்க நிறைய தடவை சொல்லியிருப்போம், பிரம்ம சம்பிரதாயம் பிரம்மதேவர் மூலமாக வரக்கூடியது, ஸ்ரீ சம்பிரதாயம் லக்ஷ்மியின் மூலமாக வரக்கூடியது, ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான ஆச்சாரியர், இவர் இந்த கடிதத்தை எழுதினவர், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர். அதற்கப்புறம் நிம்பார்க்கா சம்பிரதாயம், நிம்பார்க்கா சம்பிரதாயம் குமாரர்கள் மூலமாக வரக்கூடியது, அப்புறம் விஷ்ணு சுவாமியினுடைய சம்பிரதாயம் அல்லது ருத்ர சம்பிரதாயம் சிவபெருமான் மூலமாக வரக்கூடியது. சிவபெருமான் வைஷ்ணவர்களில் சிறந்தவர், அவர் வைஷ்ணவ தர்மத்தை எடுத்துரைத்து வரக்கூடியது ருத்ர சம்பிரதாயம். இந்த நான்கு சம்பிரதாயங்களும் இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து பாரம்பரிய வைணவம் அப்படிங்கிறது ஒன்றுதான், ஸ்ரீ வைஷ்ணவம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறதா தோன்றுது. இருக்கலாம், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால தமிழ்நாட்டில் மற்ற வைஷ்ணவ சம்பிரதாயங்களுடைய தாக்கம் அதிக அளவில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தில் அவர் இது பாரம்பரிய வைஷ்ணவம் அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். ஆனால் அது உண்மை அல்ல. பாரம்பரிய வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் நான்கு, அந்த நான்கு சம்பிரதாயங்கள்லையும் வேறுபாடுகள் இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மட்டுமே பாரம்பரியமானது இவர் சொல்லியிருக்கார். இங்க பாரம்பரிய வைணவமே ஒருவன் உன்னதமான பரமபதத்தை வைகுண்டத்தை அடைய போதுமே. வாஸ்தவம் ஒரு விதத்துல இவர் இங்க பாரம்பரிய வைணவம் அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவத்தை மட்டும் சொல்றார். ஆனா பாரம்பரிய வைணவம் அப்படிங்கிறது மற்ற மூன்று சம்பிரதாயங்களும் அதில் அடங்குது. அதனால இந்த மூன்று, இந்த மொத்தம் இருக்கக்கூடிய நான்கு சம்பிரதாயங்களுக்கு நடுவில் வேற்றுமைகள் நிச்சயமாக இருக்கு. நான்கு சம்பிரதாயங்களும் அடிப்படையில் ஒரே விஷயத்தை தான் சொல்லி தருது, அதை நான் அடுத்து சொல்றேன். ஆனா இந்த நான்கு சம்பிரதாயங்களுக்கு நடுவில் வேற்றுமை இருக்கக்கூடாது, இல்ல ஒரே ஒரு சம்பிரதாயம் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இவர் சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா அதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா நான்கு சம்பிரதாயங்கள் அல்லது நீங்க இஸ்கான் நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆனது பிரம்ம மத்வ சம்பிரதாயத்தினுடைய ஒரு கிளை. பிரம்மதேவர், நாரதர், வியாசர், மத்வாச்சாரியர் அவர் வழிவந்த ஈஸ்வரபுரியினுடைய சிஷ்யர் ஸ்ரீ சைத்தன்யர், சைத்தன்ய மகாபிரபு மூலமாக கோஸ்வாமிகளின் மூலமாக வரக்கூடியது கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். சில நேரங்களில் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஒரு தனி சம்பிரதாயமாக கூட ஒரு சிலர் சொல்றது உண்டு. சிலர் அல்லது நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அதை மத்வ சம்பிரதாயத்தினுடைய ஒரு கிளையாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி இந்த நான்கு சம்பிரதாயங்களுக்கு மத்தியில நிச்சயமா வேறுபாடுகள் இருக்கு. சம்பிரதாயங்களுக்கு மத்தியில வேறுபாடுகள் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மற்ற சம்பிரதாயங்கள், மற்ற அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் எல்லா சம்பிரதாயங்களும் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே மாயாவாதத்தை எதிர்க்கிறாங்க, அல்லது அத்வைத்தவாதம், அல்லது சூன்யவாதம் எப்படி வேணாலும் சொல்லலாம். அத்வைதவாதத்தை எல்லா ஆச்சாரியர்களும் எதிர்க்கிறாங்க, எல்லா ஆச்சாரியர்களும் தேவர்களை வழிபடுறதை எதிர்க்கிறாங்க, எல்லா ஆச்சாரியர்களும் நிலைநாட்டக்கூடியது விஷ்ணு அல்லது கிருஷ்ண பரம்பொருள், அவர் மட்டுமே வழிபாட்டுக்குரியவர். இது எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயங்களிலும் பொதுவான ஒன்று. சில நேரங்களில் பார்த்தோம்னா ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய கருத்து இன்னொரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய கருத்துக்கு முற்றிலும் மாறானதாக இருக்கும். இவருங்க தன்னுடைய கடிதத்தில் ராமானுஜரையும் மத்வரையும் ஒரே எண்ணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் வரலாறு தெரிந்தவங்களுக்கு தெரியும், ராமானுஜரும் மத்வரும் எதிரெதிர் நிலையில் இருந்தாங்க. தத்துவம் அப்படின்னு வரும்போது, தத்துவ விளக்கங்கள் அப்படின்னு வரும்போது வைஷ்ணவர்கள் அப்படிங்கிற தளத்தில் ரெண்டு பேருமே வைஷ்ணவர்கள் நிச்சயமா. ஆனா அதே சமயத்துல மத்வர் ராமானுஜரை துளி கூட ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மத்வாச்சாரியர் ஸ்ரீராமானுஜருடைய தத்துவங்களை முற்றிலுமாக எதிர்த்தார். அதை இன்னொரு, அதாவது அத்வைதத்தினுடைய இன்னொரு பார்வையாக அவர் பார்த்தார். மத்வாச்சாரியர் ராமானுஜரை பலமாக கண்டித்திருக்கிறார் பல இடங்கள்ல. அதனால மத்வரும் ராமானுஜருக்கும் நடுவில் பல வேறுபாடுகள் இருக்கு. இந்த கடிதம் எழுதினவருக்கு அதை குறித்து விவரங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி மற்ற சம்பிரதாயங்களுக்கு நடுவுலையும் வேறுபாடுகள் இருக்கும். ருத்ர சம்பிரதாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுல கூட இரண்டு கிளைகள் இருக்கு. ஒன்னு விஷ்ணு சுவாமியினுடைய கிளை, இன்னொன்னு விஷ்ணு சுவாமியின் வழிவந்த வல்லபாச்சாரியரை பின்பற்றக்கூடிய அவங்க ஒரு கிளையா செயல்படுறாங்க. ருத்ர சம்பிரதாயம் அல்லது விஷ்ணு சுவாமியினுடைய சம்பிரதாயம் தான் மற்ற எல்லா வைஷ்ணவ சம்பிரதாயங்களை காட்டிலும் பாரம்பரியமானது. இது சொல்ல வரக்கூடிய கருத்துக்காக சொல்றேன். இஸ்கான் அல்லது கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஏறக்குறைய 500 வருடங்கள் பழமையானது. இவர் இஸ்கான் அப்படிங்கிறது ரொம்ப புதுசு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைப்பதாக தெரியுது. இஸ்கான் நம்மளுடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் உண்மையில நீண்ட நெடுங்காலம் உள்ளது. ஆனா ஒரு சம்பிரதாயம் அல்லது கௌடிய வைஷ்ணவம் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கொண்டா கூட 500 வருடங்கள் பழமையானது, பாரம்பரியமான ஒன்று. பிரம்ம மத்வ சம்பிரதாயம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 800 வருடங்கள் பாரம்பரியமான ஒன்று. ருத்ர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அதாவது மற்ற எல்லா சம்பிரதாயத்தை காட்டிலும் மிகவும் பாரம்பரியமான ஒன்று. ருத்ர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ராதாகிருஷ்ணரை வழிபடுறாங்க. இவர் சொல்றார் பாரம்பரிய வைஷ்ணவர்கள் ஸ்ரீ நாராயணரை தான் பிரதானமா சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காட்டிலும் நீண்ட பாரம்பரியம் கொண்ட ருத்ர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் ராதாகிருஷ்ணரை தான் வழிபடுறாங்க. அதனால அது அவருடைய மற்ற சம்பிரதாயங்களை பற்றிய பக்குவமான தகவல்கள் அவருக்கு இல்லைன்னு தெரியுது. ருத்ர சம்பிரதாயம் விஷ்ணு சுவாமி சுத்தாத்வைதம் அப்படிங்கிற சத்துவத்தை அவர் நிலைநாட்டினார். ஸ்ரீமத் பாகவதத்திற்கு முதன்முறையாக விளக்கம் அளித்து பிரபலமாக திகழக்கூடிய ஸ்ரீதர் சுவாமி, அவர் விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர். கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்த பில்வமங்கல தாக்கூர், அவர் ருத்ர சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர் அல்லது விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர். அதுக்கப்புறம் குமார சம்பிரதாயம் நிம்பர்க ஆச்சாரியரால் தொடங்கப்பட்டது. நிம்பர்கருடைய குமார சம்பிரதாயத்தினுடைய முக்கிய வழிபாடு ராதாகிருஷ்ணன். நீங்க நான்கு சம்பிரதாயம் எடுத்தீங்கன்னா, ஸ்ரீ சம்பிரதாயத்திலையும் மத்வ சம்பிரதாயத்திலையும் நாராயணரை பிரதானமா சொல்றாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட, ருத்ர சம்பிரதாயத்திலையும் குமார சம்பிரதாயத்திலையும் கிருஷ்ணரை பிரதானமா சொல்றாங்க. ஏன் அந்த வேறுபாடுகள் இருக்குங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். நிம்பர்கருடைய சம்பிரதாயமும் ஸ்ரீ வைஷ்ணவம் மத்வ சம்பிரதாயம் ரெண்டுத்துக்கும் இரண்டையும் காட்டிலும் பழமையான ஒன்று. இன்றைக்கு ருத்ர சம்பிரதாயமும் நிம்பர்க சம்பிரதாயமும் ஒப்பிட்டு பார்க்கும் விதத்துல கொஞ்சம் குறைவா இருக்கு. ருத்ர சம்பிரதாயத்தினுடைய விஷ்ணு சுவாமி பிரிவு ஏறக்கொலை அழிந்து விட்டதுன்னு சொல்லலாம். வல்லப சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயத்தினுடைய ஒரு பிரிவான வல்லப சம்பிரதாயம் இன்னைக்கும் இவர் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல பரவலா இருக்கு. குமார சம்பிரதாயம் பிருந்தாவன பகுதிகளில் சில இடங்களில் நிம்பர்கருடைய பிரிவினர் இன்றைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால நான் என்ன கருத்து என்ன சொல்ல வரேன்னா, சம்பிரதாயங்களுக்கு மத்தியில வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, அப்படி வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது தவறு அப்படின்னு சொல்லக்கூடியது சரியல்ல. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயங்களுக்கு சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மத்தியிலே வேறுபாடுகள் இருக்கு. ஒவ்வொரு மடத்திற்கும் நடுவுல நிச்சயமா வேறுபாடுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வடகலை தென்கலை அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்கு. வடகலை சார்ந்தவர்கள் சில கருத்துக்களை சொல்லுவாங்க, அது தென்கலை சார்ந்தவர்களுக்கு முரண்பட்டதாக இருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாரும் வடகலை தென்கலை அப்படிங்கிறத அதிகமாக பொருட்படுத்துறதா தெரியுது இல்லை. ஏன்னா பெரும்பாலான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுக்கே வடகலைனா என்ன தென்கலைனா என்னங்கிறது தெரியாம இருக்காங்க. மத்வாச்சாரியர் வாஸ்தவம் நாராயணரை பிரதானமா எடுத்து சொன்னார் விஷ்ணுவை. ராமானுஜர் விஷ்ணுவை பிரதானமாக எடுத்து சொன்னார். நிம்பர்கரும் விஷ்ணு சுவாமியும் கிருஷ்ணரை பிரதானமா எடுத்து சொன்னாங்க. கௌடிய வைஷ்ணவர்கள் அதாவது இஸ்கான், நம்மளும் கிருஷ்ணரை பிரதானமா எடுத்து சொல்றோம். ஏன் இந்த வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம். உண்மையில எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் சொல்லக்கூடிய அவர்களுடைய அடிப்படை உபதேசங்கள்ல வேற்றுமை கிடையாது. எல்லாரும் சொல்லக்கூடியது பரம்பொருள் ஒரு வியக்தி ஒரு நபர். வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் எல்லாருமே அந்த தளத்துலதான் செயல்படுறாங்க. பரம்பொருள் ஒரு நபர், ஒரு குறிப்பிட்ட நபர். அவர் அருவமானவர் கிடையாது. அவர் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்று, வெளிச்சம் ஒளி இதெல்லாம் சொல்லுவாங்க, பிரம்மஜோதி. இதை எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் எதிர்க்கிறாங்க. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அப்படிங்கிற தளத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லோருடைய கருத்தும் ஒண்ணுதான். அதை எப்படி ஒருத்தர் விளக்குறாங்க, யார ஒருத்தர் பிரதானப்படுத்துறாங்க அப்படிங்கறதுல சில மாறுதல்கள் இருக்கலாம். ஆனா அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். நான்கு வைஷ்ணவ சம்பிரதாயங்களுடைய மூல கருத்துலையும் வேறுபாடு கிடையாது. சம்பந்தா அபிதேய பிரயோஜனம் நம்ம சொல்லுவோம், அவங்க வேற விதத்துல சொல்லுவாங்க ஸ்ரீ வைஷ்ணவ. அதாவது ஜீவனுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அதாவது பகவான் அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கு நான் சேவை பண்ணணும், அவருடைய சேவகன் நான், இது எல்லா சம்பிரதாயத்துக்கும் பொதுவானது. வழிமுறை என்ன அப்படின்னா பக்தி. பகவானுக்கு வந்து யோகம் தியானம் இதெல்லாம் வழிமுறை அல்ல, பக்தி தான் வழிமுறை. இது எல்லா சம்பிரதாயத்துக்கும் பொதுவானது. பிரயோஜனம் அல்லது நம்ம அடையக்கூடிய இலக்கு என்னன்னு பார்த்தோம்னா அது வைகுண்டத்தை சென்றடையிறது, பகவான் பகவானுக்கு நேரடியாக நம்ம போய் சேவை பண்ணக்கூடிய வைகுண்ட லோகத்தை அடைவது, வைகுண்ட பிராப்தி. இதுவும் எல்லா சம்பிரதாயத்துக்கும் பொதுவான ஒன்று. அவர்களுடைய வழிமுறை அது அதுல இருக்கக்கூடிய உள் விளக்கங்கள்ல தான் வேறுபாடு இருக்கு. எல்லா ஆச்சாரியர்களும் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் அவரை பிரதானமா ஏற்றாங்க, பகவானா ஏற்றாங்க, நம்ம எல்லாரும் சேவகர்கள் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. இப்ப அவர்களுடைய வழிபாட்டு முறைகள்ல வேறுபாடு இருக்குங்கிற பட்சத்துல அதுக்கு முன்னாடி பகவானை பற்றிய அடிப்படை அறிவை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தோம்னா பகவானை பற்றிய அடிப்படை அறிவுலயே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால பல விதத்துல தப்பு தப்பா புரிஞ்சுப்பாங்க. முதல்ல முக்கியமான கருத்து என்னன்னா, பகவானுடைய எல்லா ரூபங்களும் நித்தியமானது. அதாவது நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, இது சாஸ்திரத்துல எங்கேயுமே சொல்லப்பட கிடையாது, வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் யாரும் சொல்லல. இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, பகவானுடைய அவதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்துட்டு மறைஞ்சிட்டாங்க அப்படி நினைக்கிறது உண்டு நிறைய பேர். எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த கடிதத்தை எழுதினவரும் அந்த ஒரு அபிப்பிராயத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது கிருஷ்ணர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்தார், அவர் மறைஞ்சு போயிட்டார். ராமர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்தார், அவர் மறைஞ்சு போயிட்டார். இப்ப ராமரும் கிடையாது, கிருஷ்ணரும் கிடையாது, வந்தாங்க ஆனா இப்ப இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. அது பரவாயில்ல, நிறைய பேர் நினைக்கக்கூடியது. நிறைய பேரை பொறுத்தவரை என்னன்னா, அவதாரம் அப்படின்னா ஒருத்தர் இன்னொரு ரூபத்தை எடுத்து வர்றார், அந்த ரூபத்தை முடிச்சுட்டு அவர் பேர்றார், அப்படிதான் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பகவானுடைய எந்த ஒரு ரூபமும் தற்காலிகமா இருக்க முடியாது. இது சாஸ்திரத்தினுடைய கொள்கைகளுக்கு முரணானதாயிடும். பகவானுடைய ரூபம் தற்காலிகமானது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவர் நித்தியமானவர். நம்மளே நித்தியமானவர்களா இருக்கும்போது பகவான் எப்படி அநித்தியமானவரா இருக்க முடியும்? இல்ல, சிலர், இது வைஷ்ணவ ஆச்சாரியர் யாரும் சொல்ல மாட்டாங்க, மாயாவாதிகள் அல்லது அத்வைதிகள், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பரம்பொருளுக்கு உருவம் கிடையாது, அந்த பரம்பொருள் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு ஜட உடலை எடுத்து வராருன்னு சொல்லுவாங்க. இப்ப கிருஷ்ணர் வராரு அப்படின்னா, கிருஷ்ணர் வைஷ்ணவ இப்ப நம்ம பேசுறது மாயாவாதம் பேச கிடையாது, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கிருஷ்ணர் வரும்போது கிருஷ்ணரை என்ன நம்ம நினைக்கிறோம், அவருடைய உடல் சச்சிதானந்தமா இல்ல ஜட உடலா? நிச்சயமா சச்சிதானந்தமா தான் இருந்தாகணும், ஜட உடலுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜட உடலை பகவான் தாங்கி வரார் அப்படின்னு ஒருத்தவங்க நினைச்சாங்கன்னா, கிருஷ்ணர் அதை முறியடிக்கிறார் கீதையில தெளிவா. அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனுமாசுதம் பரம்பாமஜானந்தோ மமபூத மகேஷன். அவர் சொல்றார், நான் மனித சமுதாயத்துல வரும்போது நான் சாதாரண ஜட உடலை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க மூடர்கள்னு சொல்ற. அதனால எந்த ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர்களுமே கிருஷ்ணர் ஜட உடலை ஏற்று வராருன்னு சொல்லவே மாட்டாங்க. கிருஷ்ணர் சச்சிதானந்த உடலை ஏற்று வரார், அல்லது ஏற்று வரார் அப்படிங்கிறத சச்சிதானந்த உடலோடு அவர் இருக்கார், அந்த உடலோடையே அவர் இங்க வரார். அதுதான் சரியான அறிவு. பகவான் இந்த ஜட உடலை ஏற்று வர்றது கிடையாது, அவருடைய ரூபங்கள் தற்காலிகமானது கிடையாது, அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருடைய எல்லா ரூபங்களுமே நிரந்தரமான ரூபங்கள். பாகவதம் சொல்லுது, ஏதத் ஈஷனம் ஈஷஸ்ய பிரகிருதி ஸ்தோபி தத் குணை நயுஜதே சதாத்மஸ்தி யதா புத்தி ஸ்ததாஶய. பகவானுடைய எல்லா ரூபங்களும் இந்த ஜட உலக குணங்களுக்கு அப்பாற்பட்டவை. பகவான் தன்னுடைய எல்லா ரூபங்கள்லயுமே ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கார். அதனால யாருமே வந்து பகவான் இந்த உலகத்தை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அவர் ஏதோ தற்காலிகமா இந்த ரூபத்தை எடுத்து வரார் அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறான ஒரு கருத்து. கிருஷ்ணரும் சரி, ராமரும் சரி, நரசிம்மரும் சரி, வராகரும் சரி, பகவானுடைய எல்லா ரூபங்களுமே நித்தியமா இருக்கக்கூடியவர்கள். ஒரு ரூபத் ஒரு அவதாரத்தை பற்றிய தகவல் ஒருத்தருக்கு இல்லை அப்படிங்கறனால அந்த அவதாரம் அல்லது அந்த ஒரு பெருமான் இருக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சாஸ்திரம் சொல்லுது விஷ்ணு அவர் பல்வேறு ரூபங்கள்ல வைகுண்ட லோகத்துல வீற்று இருக்கார். எத்தனையோ பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள்ல ஒருத்தர் தான் ராமர். அவர் இங்கே இறங்கி வரார். இங்க ராமர் வரார் அப்படின்னா ராமர் அங்க இருக்கக்கூடிய ராமர் தான் இங்க இறங்கி வரார். அவதாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுதான் பொருள். அவதாரம் அப்படின்னா இறங்கி வருதல் அர்த்தம். தன்னுடைய நித்தியமான லோகத்துல இருந்து இங்க அப்படியே இறங்கி வரான், அவ்வளவுதான். ராமர் என்றும் இருக்கக்கூடியவர், கிருஷ்ணர் என்றும் இருக்கக்கூடியவர், விஷ்ணு என்றும் இருக்கக்கூடியவர், நரசிம்மர் என்றும் இருக்கக்கூடியவர். பகவானுடைய எந்த ஒரு அவதாரங்களோ, அவதாரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவதாரம் அப்படின்னா ஒன்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இருந்து இன்னொன்னு ஏதோ வருது, அந்த வந்த சக்தி முடிஞ்சு போச்சு, அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் வந்திருந்தார் அப்படிங்கிற மாதிரி தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அவதாரம் அப்படின்னா இறங்கி வந்த பெருமான், ஆன்மீக உலகத்திலிருந்து பௌதிக உலகத்துக்கு இறங்கி வந்த பெருமான். அவர்கள் எல்லாரும் தங் ஆன்மீக உலகத்திலையும் நித்தியமா வாசம் செய்யறாங்க. இது அடிப்படையான ஒரு கருத்து. இந்த கருத்தை நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அது தவறாயிடும். சில நேரங்கள்ல ஆன்மீக உலகத்திலிருந்து பௌதிக உலகத்துக்கு வரக்கூடிய பெருமாள் எல்லாருமே விஷ்ணுவினுடைய அவதாரமா, அல்லது குறிப்பா சொல்லணும்னா ஷீரோதக சாய விஷ்ணு, இன்னொரு விதத்துல சொல்லணும்னா பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய அவதாரமா சொல்லப்படுறாங்க. ஏன்னா பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய விஷ்ணு அவர் இந்த உலகத்தினுடைய காத்தல் அப்படிங்கிற ஒரு ஒரு பணிக்கு அதிபதியா செயல்படுறார். அந்த ஒரு பொறுப்பா அவர் எடுத்திருக்கார். அதனால அவர் இந்த உலகத்துல ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும்போது இந்த உலகத்தினுடைய விஷயங்களை தீர்க்கிறதுக்காக பகவான் ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வரும்போது அவர்கள் ஷிரோதக சாய் விஷ்ணுவின் மூலமாக வருவாங்க. பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய நாராயணர் அல்லது விஷ்ணு அவரின் மூலமாக எல்லா அவதாரங்களும் வராங்க. அவர் தான் அதுக்கு ஏற்பாடு பண்றார் அப்படி என்ன நம்ம சொல்லலாம். ரெண்டு வித்தியாசம் கிடையாது, அதை அடுத்து பார்க்கலாம். அவர் மூலமா வரக்கூடியதுனால அவருடைய அவதாரம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல சொல்றது உண்டு. இருந்தாலும் பகவானுடைய எல்லா ரூபங்களும் நித்தியமானவை. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நத்வே வாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிப நச்சைவனா பவிஷ்யாமி சர்வே வயம் அத்தப்பரம். கிருஷ்ணர் சொல்றார், நானோ நீயோ இம்மன்னர்களோ யாரும் இல்லாமல் இருந்த காலம் இல்லை, இனி இல்லாமல் இருக்க போவதும் இல்லைங்கிறார். அப்ப அந்த மன்னர்கள்லாம் வேற ஒரு ரூபத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய ரூபம் பௌதிகமானது. கிருஷ்ணருடைய ரூபம் பௌதிகமானது கிடையாது, அது முன்னே சொல்லிட்டேன். மறுபடியும் அது பௌதிகமான ரூபம், இந்த ரூபத்தில் அவர் வேற ரூபத்தில் இருந்தாரு சொல்லி சொல்ல முடியாது. கிருஷ்ணர் சச்சிதானந்தமானவர். அவர் நித்தியமா அவருடைய சொரூபத்தில் இருக்கார். அவர் இல்லாமல் இருந்த காலம் இல்லை, இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. இது கீதையில தெளிவுபடுத்திடுறார் கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய பிறப்பானது திவ்யமான ஒன்று, சாதாரண பௌதிகமான ஒன்று கிடையாது. அதையும் கிருஷ்ண கீதையில தெளிவுபடுத்துறார். ஜன்ம கர்மச்சமே திவ்யம். இதை நம்ம ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்காம கிருஷ்ணர் மனுஷனா வரும், அதாவது மனிதர்களுக்கு மத்தியில வரும்போது அவரும் ஒரு மனுஷர் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இல்ல அவர் ஒரு ஜட உடலை தாங்கி வரார் அப்படிங்கறது நம்ம நினைச்சிடக்கூடாது. இது எல்லாமே தவறானதாயிடும். அடுத்ததா இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னா, விஷ்ணு கிருஷ்ணர் ராமர் நரசிங்கர் நாராயணர் வராகர் வாமனர் இவங்களுக்கு நடுவுல எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. இததான் எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. இதைத்தான் கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் சொல்றோம். இதைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. இவருடைய அபிப்பிராயத்தில் என்னன்னா, கௌடிய வைஷ்ணவத்தை சார்ந்தவர்கள் கிருஷ்ணனும் விஷ்ணுவும் வேற அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் நினைச்சு எழுதியிருக்கிறார் கடிதத்தை. அப்படி கிடையாது, கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் வேறுபாடு கிடையாது. கிருஷ்ணர், விஷ்ணு, நாராயணர், நரசிம்மர், பிராகர், வாமனர் எல்லாமே ஒரே பரம்பொருளை, புருஷோத்தமரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அவருடைய பல்வேறு ரூபங்கள்ல அவருடைய பல்வேறு ரூபங்களை குறிக்கக்கூடிய சொற்கள். ஒரே நபர் ஆனா வெவ்வேறு தன்மைகளை வெளிப்படுத்துறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய தன்மைகள் வேற, ராமருடைய தன்மைகள் வேற. அது எல்லாருக்கும் எளிமையா புரியும். நாராயணருடைய தன்மை வேற, ராமருடைய தன்மை வேற, நரசிங்கருடைய தன்மை வேற. அதாவது அவங்களுடைய குணங்கள், அவங்க வெளிப்படுத்தக்கூடிய குணங்கள் வெவ்வேறையா இருக்கு. நரசிம்மர் கோபத்தை வெளிப்படுத்துறார், ஸ்ரீராமர் மக்கள் எல்லாரும் எப்படி வாழணும் அப்படிங்கிற நீதி கருத்துக்களை அடிப்படையாக வச்சு வெளிப்படுத்துறார். கிருஷ்ணர் இன்பமயமான லீலைகளை வெளிப்படுத்துறார். இப்படி பகவானுடைய பல்வேறு ரூபங்கள்ல அவருடைய சில குணங்கள் மாறுபடுத ஒழிய அவர் ஒரே நபர் தான். இப்ப இட்லி சாப்பிடுறோம், தோசை சாப்பிடுறோம், என்ன வித்தியாசம்? ஒன்னு வந்து அவிக்கிறோம், இன்னொன்னு சுட்டு எடுக்கிறோம். எத்தனை பேருக்கு இட்லி பிடிக்கும்? என்னப்பா இட்லி எங்களுக்கெல்லாம் பிடிக்காதானே? எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால யாருக்கு தூக்குறதுன்னு கேக்குறீங்களா? எத்தனை பேருக்கு தோசை பிடிக்கும்? அது எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன வித்தியாசம் இட்லிக்கும் தோசை? இட்லியும் தோசையும் வேறையாங்க, ஒரு மாவு ஒண்ணுதான். அதனுடைய தோற்றம், அது என்ன ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கறது வேறுபடுது. அது மாதிரி பகவான் பல ரூபத்துல தோன்றாலும், அவர் ஏன் பல ரூபங்கள்ல தோன்றார் அப்படின்னா, தன்னுடைய பக்தர்களோடு பல ரூபங்கள்ல லீலைகள் செய்யறது. பக்தர்கள் பகவான் கிட்ட எப்படி பழகிறாங்களோ, எப்படிப்பட்ட உறவை வேண்டாங்களோ, அதற்கு தகுந்த விதத்துல பகவான் பல்வேறு ரூபங்கள்ல விற்று இருக்கிறார், நித்தியமா இருக்கார். ஏன்னா ஜீவன்கள் பல்வேறு தன்மைகளை கொண்டவர்கள், அந்த பல்வேறு தன்மைகளை கொண்ட எல்லா ஜீவன்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக பகவானும் பல்வேறு ரூபங்கள்ல நித்தியமா விற்று இருக்கார். ஏக ஈஸ்வர பக்தேர தியான அனுரூபா ஏகே விக்கிரஹா கரே நானா கார் ரூப். அதாவது ஏக ஈஸ்வரா, ஒரே ஒரு பகவான் தான், ஆனா பக்தேர தியான அனுரூபா, பக்தர்கள் தியானிக்கிறதுக்கு அனுகூலமான ரூபங்கள்ல பல்வேறு ரூபங்கள்ல அவர் நித்தியமா விட்டிருக்கார். ஏகே விக்கிரகரே நானா கர ரூபா, அவர்கள் பக்தர்கள் உறவாடுறதுக்காக அவர் பல்வேறு ரூபங்கள்ல விட்டிருக்கார். பகவானுடைய தெய்வீக ரூபங்களுக்கு மத்தியில வேறுபாடு கிடையாது. பல்வேறு பக்தர்கள் குறிப்பிட்ட ஒரு தன்மையை பகவான் கிட்ட எதிர்பார்க்கறதுனால பகவான் அந்தந்த தன்மைகள் கொண்ட ரூபத்துல விட்டிருக்கார். இதுதான் அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷ்ணு அப்படின்னு சொல்லும் போது அதுல கிருஷ்ணனும் உள்ளடங்குறார். கிருஷ்ணர் இல்லாம அவங்க விஷ்ணுன்னு சொல்றது கிடையாது. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும் போதும் அதுல விஷ்ணு உள்ளடங்குறார். நம்ம விஷ்ணுவை வந்து வேறன்னு சொல்றது இல்ல. விஷ்ணுவை நம்ம வந்து எக்காரணம் கொண்டும் விளக்க கிடையாது. விளக்கணும் அப்படின்னா நம்ம வைஷ்ணவர்களா இருக்க முடியாது. நம்ம எல்லோருமே வைஷ்ணவர்கள், விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள், கிருஷ்ணரை வழிபடக்கூடியவர்கள். கௌடிய வைஷ்ணவர்களும் கிருஷ்ணரை வழிபடுறாங்க, விஷ்ணுவையும் வழிபடுறாங்க. ஸ்ரீ வைஷ்ணவர்களும் கிருஷ்ணரையும் வழிபடுறாங்க. அந்த வழிபாட்டு முறை, வழிபாடானது வேறுபட்டதா நம்ம கருத முடியாது. கிருஷ்ணரை, ராமரை, விஷ்ணுவை, நரசிம்மரை, பல நபர்களை வழிபடுறது அப்படிங்கிறது வெவ்வேற அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி வேறு வேற அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ஒருத்தருடைய அறிவு பற்றாக்குறையினால தான். அதனால இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்துல, அதாவது கிருஷ்ணரும் நாராயணனும் ஒண்ணுதான் அப்படிங்கறதுல எங்களுக்கு, நம்ம எந்த விதத்திலையும் வேறுபடலை. அப்படி வேறுபடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது முட்டாள்தனமாயிடும். கிருஷ்ணருடைய வழிபாடு வேற, விஷ்ணுவினுடைய வழிபாடு வேறன்னு நாங்க சொன்னாலும் சரி, அதாவது கௌடி வைஷ்ணவர்கள் சொன்னாலும் சரி, இல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்னாலும் சரி, இரண்டுமே தவறாயிடும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நீங்க என்ன கிருஷ்ணரை பிரதானமா வைக்கிறீங்க, நீங்க விஷ்ணுவல்ல வழிபடணும் அப்படின்னு சொல்லி பேதப்படுத்தி சொன்னாலும் அதுவும் தவறாயிடும். கௌடிய வைஷ்ணவர்கள் நீங்க என்ன நாராயணரை பிரதானமா சொல்றீங்க, கிருஷ்ணரெல்லாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லி கௌடிய வைஷ்ணவர்கள் சொன்னால் அதுவும் தவறாயிடும். அதனால பகவானுடைய பல்வேறு ரூபங்களுக்கு மத்தியில வேறுபாடு கிடையாது, அவரை பற்றிய வழிபாட்டிலும் வேறுபாடு இல்லை, எல்லா ரூபங்களும் நித்தியமாக வீற்றி இருக்காங்க. இதெல்லாம் அடிப்படையான தகவல்கள், இத நிச்சயமா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப அப்புறம் என்ன வித்தியாசம், ஏன் வந்து இஸ்கான்ல கிருஷ்ணரை பிரதானமா சொல்றீங்க, வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப ஏன் கிருஷ்ணரை பிரதானமா சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அதே கேள்வியை திருப்பி கூட கேட்கலாம், வேறுபாடு இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் விஷ்ணுவை பிரதானமா சொல்றீங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம், ஏன்னா உண்மையில வேறுபாடு கிடையாது. வேறுபாடு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை அடிப்படையில ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளும் போது யார பிரதானப்படுத்தினால் என்ன வித்தியாசம், ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய சென்டிமெண்ட் வேணா வித்தியாசப்படலாம். ஒவ்வொருத்தரும் பகவான் கிட்ட எந்த பாவத்துல அணுகிறாங்க அப்படிங்கறது வேறுபடலாமா ஒழிய தத்துவ ரீதியா எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அதை பத்தி நான் அடுத்து வரேன். கௌடிய வைஷ்ணவர்கள் முக்கியமா அவங்க கிருஷ்ணரை வழிபடுறாங்க. இஸ்கான் கௌடிய வைஷ்ணவத்தினுடைய கௌடிய வைஷ்ணவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இஸ்கான் பக்தர்கள். இஸ்கான் பக்தர்கள் அது கௌடிய வைஷ்ணவர்கள் கிருஷ்ணரை பிரதானமா சொல்றாங்க. கிருஷ்ணர்ல எல்லா ரூபங்களையும் பார்க்கிறாங்க. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை பிரதானமா பார்க்கிறாங்க, விஷ்ணுவில எல்லா ரூபங்களையும் பார்க்கிறாங்க. ஆக மொத்தம் ஒன்னும் வித்தியாசம் கிடையாது, எல்லாருமே ஒரே நபர் அப்படிங்கிற விதத்துல. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாராயணரை பிரதானமா வழிபட்டு நாராயணருக்குள்ளார எல்லா ரூபங்களையும் பார்க்கிறாங்க. ரெண்டு பேருமே தங்களுடைய பூர்வீக ஆச்சாரியர்களை கடைபிடிக்கிறாங்க, சாஸ்திரங்களை கடைபிடிக்கிறாங்க. யாருமே சாஸ்திரங்களுக்கு விளக்கா போறாங்க அப்படிங்கிறது கிடையாது. இப்ப ரெண்டு பேருமே ஒரே நபர்கள் அப்படிங்கிறப்ப அப்ப ஏன் பிரச்சனை அப்படின்னு எழுது? உண்மையில பிரச்சனை அப்படிங்கிறது ஏன் எழுதுனா, ரெண்டு பேரும் ஒரே நபர் அப்படிங்கறத ஒருத்தர் புரிஞ்சுக்காத பட்சத்துலதான் அந்த பிரச்சனை எழுது. கிருஷ்ணரும் விஷ்ணுவும் ஒரே நபர் அப்படிங்கறத ஒருத்தர் தெரிந்து கொள்ளும் போது அங்க பிரச்சனைக்கு வழியே கிடையாது. சரி, கௌடிய வைஷ்ணவர்கள் ஏன் கிருஷ்ணரை பற்றி அதிகமாக வலியுறுத்துறாங்க? இதுதான் இன்னும் உள்ள போனோம்னா பரகால ராமானுஜருடைய கேள்வி, ராமானுஜதாசருடைய கேள்வி. இங்க அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அதையும் குறித்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயமானது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிலிருந்து வரக்கூடியது. அவர் தென்னிந்திய யாத்திரைக்கு வந்திருந்த போது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முக்கிய ஸ்தலமான ஸ்ரீரங்கத்துக்கும் வந்திருந்தார். ஸ்ரீரங்கத்தில் அவர் வேங்கட பட்டருடைய வீட்டில் 4 மாதங்கள் தங்கியிருந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்தில் இருந்தபோது தினமும் போய் ரங்கநாதரை பார்ப்பார், தினமும் ரங்கநாதர் முன்னாடி பாடி ஆடுவார், நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவார். அங்கிருந்த வைஷ்ணவர்கள் எல்லாரும் அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வேங்கட பட்டர்கிட்ட ஒரு விவாதம் நடத்தினார். அந்த விவாதத்தில் இந்த கேள்விக்கான பதில் கொடுக்கப்படுது, ஏன் கௌடிய வைஷ்ணவர்கள் கிருஷ்ணரை முதன்மைப்படுத்துறாங்க, கிருஷ்ணரை பிரதானமா சொல்றாங்க அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது அறிந்து கொள்ளலாம். சைத்தன்ய மகாபிரபு வெங்கட பட்டர்கிட்ட கேட்டார், விளையாட்டாக பேசினார் சைத்தன்ய மகாபிரபு, உங்களுடைய பெருமாள் நாராயணர், எங்களுடைய பெருமான் கிருஷ்ணர், லக்ஷ்மி ஒரு பதிவிரத்தையா இருக்கணும், அப்படி இருக்க வேண்டிய லக்ஷ்மி ஏன் நாராயணரை விட்டுட்டு கிருஷ்ணரோட ராச நடனத்துல பங்கு கொள்றதுக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்டார். லக்ஷ்மி ஒரு பதிவிரத்தையா இருக்க வேண்டியவங்க ஏன் தன்னுடைய பெருமானை விட்டுட்டு இந்த பெருமான்கிட்ட ஏன் வந்தாங்க அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு ஒரு கேள்வி எழுப்பினார். அது வெங்கடபட்டர் சொன்னார், அதுல என்ன தவறு இருக்க முடியும், நாராயணரும் கிருஷ்ணரும் ஒரே நபர் தானே, ரெண்டு பேரும் ஒரே நபரா இருக்கிற பட்சத்துல லக்ஷ்மி கிருஷ்ணரை நாடி வந்ததுல என்ன தவறு அப்படின்னு வெங்கடபட்டர் முதல்ல பதில் சொன்னார். ஆமா வாஸ்தவம் தான், ரெண்டு பேரும் ஒரே நபர் தான், அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் ஒரே நபருங்கிறப்ப அங்கேயே இருக்கலாமே, நாராயணர் கூட தானே எப்பவுமே இருக்காங்க, ஒரே நபர் தானே, ஆனா ஏன் கிருஷ்ணரால கவரப்பட்டு வந்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டார். அந்த விவாதத்துல வெங்கடபட்டர் முதல்ல சொன்னார், கிருஷ்ண நாராயண் ஏகே ஸ்வரூப கிருஷ்ணேத் அதிக லீலா வைதக்யாதி ரூபா. அவர் சொல்றார் வெங்கடபட்டர், ஏன் லக்ஷ்மி நாராயணரை விட்டுட்டு கிருஷ்ணரை தேடி ராச நடனத்தை நானும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு வந்தார், அதுக்கு வெங்கடபட்டர் சொல்லக்கூடிய காரணம் இதுதான், கிருஷ்ண நாராயணா ஏகே ஸ்வரூபா, ரெண்டு பேரும் ஒரே நபர் தான், கிருஷ்ணரும் நாராயணனும் ஒரே நபர் தான், ஆனா கிருஷ்ணேத்தை அதிக, கிருஷ்ணர்கிட்ட நாராயணரை காட்டிலும் அதிகமா என்ன இருக்கு, ஏதாவது இருந்தா தானே அங்கிருந்து இங்க ஓடி வந்திருக்கணும், ரெண்டு பேரும் ஒரே நபர், நல்லா புரிஞ்சுக்கணும், வேறுபடுத்தி காட்டல, ஒரே நபர், ஆனா அவர் கிருஷ்ணரா தோன்றும் போது அவர்கிட்ட அப்படி என்ன அதிகமா இருக்கு, எதற்காக லக்ஷ்மி நாராயணரை விட்டுட்டு கிருஷ்ணர் கிட்ட வந்தாங்க அப்படிங்கறதுக்கு அவர் சொல்றார், கிருஷ்ணேத்த அதிக லீலா வைதா கியாதி ரூப, கிருஷ்ணருடைய லீலைகள் மிகவும் விளையாட்டுத்தனமானவை, மிகுந்த இன்பத்தை கொடுக்கக்கூடியது, ஒரே நபர் தான், ஆனா அதே நபர் கிருஷ்ணரா வரும்போது அவர்கிட்ட உறவு கொள்றதுல இன்னும் ஆனந்தம் அதிகமா இருக்கு, அதனாலதான் லக்ஷ்மி கிருஷ்ணரை தேடி வராங்க. ஸ்ரீல பிரபுபாதர் இன்னொரு உதாரணம் ஒன்று கொடுப்பார், ஒரே தந்தை இருக்கலாம், அந்த தந்தைய வீட்டுல பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமா பழகலாம், அதே அந்த தந்தை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த உயர் நீதிமன்றத்துக்கு போய் அவரை பார்க்க போகும்போது நீதிபதி அப்படிங்கறனால கொஞ்சம் தூரத்துல தான் இருக்க முடியும், அவர்கிட்ட நெருக்கமாக பழக முடியாது. இதுதான் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், கிருஷ்ணருடைய லீலைகள் மிகவும் விளையாட்டுத்தனமானவை, மிகுந்த இன்பத்தை கொடுக்கக்கூடியவை, அதனாலதான் லக்ஷ்மி கிருஷ்ணரை நாடி வராங்க. சைத்தன்ய மகாபிரபு அதுலேயும் தொடர்ந்து வெங்கடபட்டர் அவரும் தொடர்ந்து சொல்றார், சித்தாந்தஸ்த்வே அபேதஹி, சித்தாந்தத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா நாராயணருக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவில் பேதம் கிடையாது, சித்தாந்தத்தின் படி பேதம் கிடையாது, ஸ்ரீஷ்ர கிருஷ்ண சுரூபயோ ரசேனோத் கிருஷ்ணேத கிருஷ்ண ரூபம் ஏஷ ரசஸ்தித, அதாவது இருந்தாலும் கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கவர்ச்சி என்ன அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய இனிமையான உறவு, கிருஷ்ணர் கிட்ட அவருடைய பக்தர்கள் கொள்ளக்கூடிய இனிமையான அந்த உறவானது நாராயணரை தோற்கடிக்கின்றது. இதுதான் வித்தியாசம், ஒரே நபர் ஆனால் அவர் கிருஷ்ணரா இருக்கும்போது அல்லது கிருஷ்ணர் ரூபத்துல தன்னுடைய லீலைகளை செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய இன்பம், அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய இன்பமானது நாராயணரை தோற்கடிக்குது. இதை தொடர்ந்து வெங்கட பட்டர் டீம் சைத்தன்ய மகாபிரபு வாதத்துல அதுதான் முடிவு செய்யப்பட்டது. இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு தொடர்ந்து சொன்னார், அப்படி லக்ஷ்மி, அப்படியே லக்ஷ்மி கிருஷ்ணருடைய லீலையில பங்கு கொள்ள வந்தாலும் அவரால் பங்கு கொள்ள முடிந்ததா? இல்லை. ஏன் பங்கு கொள்ள முடியல? ஏன்? ஒரே நபர், ஆனா அந்த லீலையில அவங்களால பங்கு கொள்ள முடியல. ஏன் பங்கு கொள்ள முடியல? சைத்தன்ய மகாபிரபு இதை கேட்டார் வெங்கடபட்டத்தை, ஏன் பங்கு கொள்ள முடியல? பங்கு கொள்ளணும் வந்தாரு, அதே கணவன் தான், இருந்தாலும் முடியல. ஏன் முடியலன்னா, அங்க லக்ஷ்மி தாயார் வைகுண்ட சுபாவத்தை கைவிட முடியல அவங்களால. கிருஷ்ணர் அல்லது அதாவது கிருஷ்ணர் விளையாண்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அவர் வைகுண்டத்தின் அதிபதி அப்படிங்கிற அந்த ஐஸ்வர்ய சுபாவம் இருக்கு பாத்தீங்களா, அவர் ரொம்ப பெரியவர் அப்படிங்கிற அந்த ஐஸ்வர்ய சுபாவத்தை கைவிட முடியாததுனால உள்ள நுழைய முடியல. பிருந்தாவனத்துக்குள்ளார நுழையணும் அப்படின்னா கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கிற எண்ணத்துல நுழைய முடியாது. கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கிற எண்ணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க பிருந்தாவனத்துக்குள்ளார நுழைய முடியாது. பகவான் தானே கிருஷ்ணர், அதை தானே இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க, கிருஷ்ணரே பகவான் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்னங்க வேற மாதிரி சொல்றீங்க? ஆமா, கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கிற என்ன இருந்ததுன்னா பிருந்தாவனத்துக்குள்ளார நுழைய முடியாது. அதுதான் லக்ஷ்மி கிட்ட இருந்த ஒரு தடையா இருந்தது. கிருஷ்ணர் என்னுடைய நண்பர் அப்படிங்கிற என்ன இருந்ததுனா பிருந்தாவனத்துக்குள்ளார நுழையலாம், ஒரு நண்பனாக கிருஷ்ணர் முதுகுல ஏறி விளையாடலாம் வைகுண்டத்துல. அது சாத்தியமா? சாத்தியம் அல்ல. கிருஷ்ணர் என்னுடைய குழந்தை அப்படிங்கிற என்ன இருந்ததுன்னா அப்ப பிருந்தாவனத்துல கிருஷ்ணருடைய பெற்றோராக ஒருத்தர் செயல்படலாம். கிருஷ்ணர் என்னுடைய காதலர் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா பிருந்தாவனத்துல கிருஷ்ணருடைய காதலியாக அவரோடு லாச நடனத்துல பங்கு கொள்ளலாம். கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா உள்ளவே நுழைய முடியாது. அதனாலதான் லக்ஷ்மியால பிருந்தாவனத்துக்குள்ளார வர முடியல. கடுமையான தவங்களை மேற்கொண்டார்கள். பிருந்தாவனத்துல யமுனைக்கு அக்கறையில இருந்து கடுமையான தவங்களை மேற்கொண்டார்கள். ஆனா ராச நடனத்துக்குள்ளார லக்ஷ்மியினாலும் நுழைய முடியல. இந்த விவாதங்கள்லாம் வெங்கட பட்டருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் நடுவில் நடந்தது. இதன் அடிப்படையில் வெங்கட பட்டர் சைத்தன்ய மகாபிரபு கூறியதை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமில்லாம வெங்கட பட்டருடைய மகன் கோபால பட்டர், அவர் சைத்தன்ய மகாபிரபுனுடைய சீடராக பிற்காலத்தில் கோஸ்வாமிகளில் ஒருத்தராக வந்தார். வெங்கட பட்டருடைய சகோதரர் பிரபோதானந்த சரஸ்வதி, அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சன்னியாசம் வாங்கிய ஒரு திருத்தந்தி சன்னியாசியாக இருந்தார். அவர் சைத்தன்ய மகாபிரபுவோடு இணைந்து பிருந்தாவனத்தில் வந்து கௌடி வைஷ்ணவத்தினுடைய ஒரு முக்கியமான ஆச்சாரியராக திகழ்ந்தார். கிருஷ்ணருடைய லீலைகள் பகவானுடைய மற்ற லீலைகளை காட்டிலும் இனிமையானவை, இதை யாராலையும் மறுக்க முடியாது. கிருஷ்ணருடைய லீலைகள் பகவானுடைய மற்ற லீலைகளை காட்டிலும் மிகவும் இனிமையான. அவருடைய லீலைகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த இனிமையான தன்மையானது அவர் கடவுள் அப்படிங்கறத எல்லாரையும் மறக்கடிக்க செஞ்சிடும். அவர் கடவுள் அப்படின்னு அங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. பிரம்மதேவரே மயங்கி போறார், எப்படிரா இது, இவர் என்ன கடவுளா? என்ன கடவுளா இருந்தா வெறுங்காலோட நடந்து போறாரு? வைகுண்டபதி நாராயணர் வெறுங்காலோட நடந்து போறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. நடந்து போறதுங்கிறதே சாத்தியம் இல்லை. எப்பவுமே அவர் கூட கருடாழ்வார் இருப்பார். அவர் எப்பவுமே பெருமாளை எங்க போனாலும் எடுத்துட்டு போவார். ஆனா கிருஷ்ணர் தினமும் நடந்து போறார். கொஞ்சம் அல்ல, நஞ்சம் அல்ல, மைல் கணக்கில் நடந்து போறார். சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா சாப்பிட்றாரு. எந்த ஒரு தூய்மையும் இல்லாம இந்த பசங்களோட விளையாண்டுகிட்டு நினைச்சா சோத்தாங்கையில சாப்பிடுறது, நினைச்சா பீச்சாங்கையில சாப்பிடுறது, ஒருத்தன் தட்டுல இருந்து இன்னொருத்தன் எடுத்து சாப்பிடுறது. கடவுளா என்ன இவர்? இல்ல, எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு, கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாம் அப்படி நினைச்சுதான் பிரம்மாவே மோகித்து போனார். பிரம்மதேவர் மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர், அவரே இவர்களுடைய லீலைகள்னால கவரப்பட்டு இந்த லீலைகளை புரிந்து கொள்ள முடியாமல் மயங்கினார். கிருஷ்ணருடைய லீலைகள் இவ்வாறு மற்ற லீலைகளை காட்டிலும் இனிமையானது. கிருஷ்ணருடைய ரூபம் அடுத்ததாக, கிருஷ்ணருடைய ரூபமானது மற்ற ரூபங்களை காட்டிலும் இனிமையானதா இருக்கு. அவர் இரண்டு கரங்களோட தலையில் மயிர் தொகையை தாங்கி புல்லாங்குழலை ஏந்தி, அவருடைய அந்த தோற்றமானது எல்லோரையும் கவரக்கூடியதா இருக்கு. பார்க்கறவங்க எல்லாருமே நிச்சயமா கவர்ச்சி அடைகிறாங்க. பெருமாளுடைய எல்லா ரூபங்களுமே கவர்ச்சியானது. இருந்தாலும் கிருஷ்ணர் விஷ்ணுவையும் கவரக்கூடியவரா இருக்கார். லக்ஷ்மியை கவர்றார் முதல்ல பார்த்தோம், விஷ்ணுவையும் கவரக்கூடியவரா இருக்கார். நீங்க பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை நிகழ்த்திய போது கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு ஒரு லீலையை நிகழ்த்துவார். பாகவதம் படிச்சவங்களுக்கு தெரியும், கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் ரெண்டு பேரையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு சில குழந்தைகள்லாம் கடத்திட்டு போய் அதுக்கப்புறம் வைகுண்டத்துல போய் கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவை சந்திப்பார். ஏன்னா கிருஷ்ணருடைய ரூபம் அவ்வளவு இனிமையானது, அவரை பார்த்தாலே ஒருத்தருக்கு மகிழ்ச்சி வரும். எல்லா பெருமாளுடைய எல்லா எந்த ரூபங்களை பார்த்தாலும் ஒருத்தருக்கு பேரானந்தம் நிச்சயமாக வரும், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் கிருஷ்ணருடைய குறிப்பிட்ட ரூபமானது விஷ்ணுவையும் கவரக்கூடியதாக அமையும். கிருஷ்ணர் கீதையில சொல்லுவார், அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டுவார். விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு அர்ஜுனன் கேட்பான், உங்களுடைய நான்கு கரம் கொண்ட விஷ்ணு ரூபத்தை காட்டுங்கள்னு சொல்லுவான். அப்ப கிருஷ்ணர் விஷ்ணு ரூபத்தை காட்டுவார். விஷ்ணு ரூபத்தை காட்டிட்டு மறுபடி கிருஷ்ண ரூபத்தை ரூபத்துல அர்ஜுனனுக்கு காட்சி கொடுக்கும் போது அவர் சொல்லுவார், என்னை இந்த உருவில் காண்பது என்பது மிகவும் அரிது. அதாவது கிருஷ்ண ரூபத்துல, ஏன்னா அவருடைய கிருஷ்ண ரூபா இரண்டு கரங்களை கொண்ட இனிமையான ரூபமானது எல்லோரையும் கவரக்கூடியதா அமையுது. இதெல்லாம் சில வேறுபாடுகள் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாம் பார்க்கிறோம். அவருடைய லீலைகள்ல வேறுபாடுகள் இருக்கு, அவருடைய ரூபத்துல வேறுபாடு இருக்கு. கிருஷ்ணருடைய லீலைகளுக்கும் விஷ்ணுனுடைய லீலைகளுக்கும் வேறுபாடு இருக்கு, கிருஷ்ணருடைய ரூபத்துக்கும் விஷ்ணுனுடைய ரூபத்துக்கும் வேறுபாடு இருக்கு. ஆனா சித்தாந்தத்துல முதலே பார்த்துட்டோம் ஏகஸ்வரூபா, ரெண்டு பேரும் ஒரே நபர்கள். அப்புறம் கிருஷ்ணருடைய அன்புல வேறுபாடு இருக்கு. கிருஷ்ணருடைய அன்பு, அதாவது அவர் தன்னுடைய பக்தர்கள் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு, பக்தர்கள் கிருஷ்ணர் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பிலையும் வேறுபாடு இருக்கு. அந்த அன்பானது மேலும் நெருக்கமானதா அமையுது. நான் முன்னே சொன்ன மாதிரி நாராயணர் முதுகுல ஒருத்தர் ஏறி விளையாட முடியாது, வாய்ப்பே இல்லை, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் முதுகுல ஏறி ஒருத்தர் விளையாடலாம். நாராயணரை கட்டி போட யாரால முடியும்? வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு யோசிச்சு பார்க்கறதுக்கான தன்மையே கிடையாது. ஆனா கிருஷ்ணரை ஒருத்தரால கட்டி போட முடியும். ஆனா இந்த உறவுகள் எல்லாமே கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கிற எண்ணத்துல நடக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இந்த நெருக்கமான அந்யோன்யமான ஒரு பிரேமை அல்லது அன்பு அது சாத்தியம் அல்ல. கிருஷ்ணருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் நடுவுல ஒரு நட்புறவு அல்லது ஒரு பெற்றோருக்கான ஒரு பாசம் அல்ல காதலர்களுக்கான ஒரு காதல் அங்க அதுதான் அங்க மேலோங்கி நிற்குது. அதனாலதான் கிருஷ்ணருடைய லீலைகள் அவருடைய பிரேமையானது அவருடைய அன்பானது மிகவும் இனிமையானதா இருக்கு. கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அன்பு மிகவும் நெருக்கமானதா இருக்கக்கூடிய காரணத்தினால அது சிறந்ததாக சொல்லப்படுது. கிருஷ்ணருடைய வேணும் கானம், அவருடைய புல்லாங்குழல், அதுவும் இனிமையானது. விஷ்ணு புல்லாங்குழல் மீட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு இசைக்கருவியும் அவர் வீட்டுவது கிடையாது. ஆ, அவர் ஏதாவது இசைக்கருவி மீட்டுறாரா? எப்பவும் கையில வச்சிருக்காரா? கிடையாது. அவருடைய கையில சங்கு சக்கர கதாபத்மம் இருக்கும். ஆனால் இசை அங்க அவருக்கு இசை தேவைப்பட்டது அப்படின்னா எத்தனையோ பேர் இருக்காங்க இசைக்கிறதுக்கு. ஆனா அதே பெருமான் தானே இசைக்கருவியை மீட்கும் போது அதுல இருக்கக்கூடிய இனிமையானது எல்லோரையும் கவரக்கூடியதா இருக்கு. அதுல கவர்ந்தான் லக்ஷ்மியே வராங்க. அவருடைய புல்லாங்குழலாலையும் அவருடைய லீலைகளாலும் அவருடைய இனிமையான ரூபத்தினாலையும் அவர் தன்னுடைய பக்தர்களோ கொண்டிருக்கக்கூடிய ஆழமான உறவினாலும் எல்லோரும் கவரப்படுறாங்க. அதனால கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவுல வேறுபாடு அப்படிங்கிறது தத்துவ ரீதியா கிடையாது, சித்தாந்த ரீதியா கிடையாது. ஆனா ரச ரீதியில பார்க்கும்போது, கிருஷ்ணருக்கு அந்த உறவுல பார்க்கும்போது இந்த நான்கு வேறுபாடுகளை நம்ம பார்க்கிறோம். கிருஷ்ணருடைய ரூபம் வேறுபட்டு இருக்கு. அவர் ரெண்டு கரங்களோட இருக்கார், நாராயணன் நான்கு கரங்களோட இருக்கார். கிருஷ்ணருடைய லீலைகள் மாறுபடுது. கிருஷ்ணருடைய அன்பு, கிருஷ்ணர் மேல பக்தர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு அது மாறுபடுது. கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவரா இருக்கார். இந்த நான்கு வேற்றுமையிலையுமே கிருஷ்ணர் தன்னுடைய விஷ்ணுவை காட்டிலும், விஷ்ணுவுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லை, விஷ்ணுவை காட்டிலும் சிறப்பான தன்மைகளை வெளிப்படுத்துறதுனால சிலர் கிருஷ்ணரால கவரப்படுறாங்க. பகவானுடைய பல்வேறு ரூபங்கள்ல பலர் அவங்களுக்கு என்ன விதமான தன்மைகள் பிடித்திருக்கோ அதுல கவரப்படுறாங்க. அதுல எந்த தவறும் கிடையாது. சிலர் கிருஷ்ணரால கவரப்படலாம், சிலர் ராமரால கவரப்படலாம், சிலர் நாராயணரால கவரப்படலாம். எல்லாரும் ஒரே பகவான் தான். இருந்தாலும் கிருஷ்ணர் எல்லோரையும் கவரக்கூடியவராக இருக்கிறனால அவரை கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பிரதானப்படுத்துகிறோம். இதுதான் காரணம். ஒரே நபர், ஆனால் அவரை பிரதானப்படுத்துகிறோம். கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் வேறுபாடு இல்லை, லக்ஷ்மிக்கும் கோபியர்களுக்கும் வேறுபாடு கிடையாது. ரைட், லக்ஷ்மிக்கும் கோபியர்களுக்கும் வேறுபாடு கிடையாது. கிருஷ்ணர் லக்ஷ்மியை கவர்ந்ததா வரலாறு இருக்கு. ஆனா நாராயணரால லக்ஷ்மியை கவர, நாராயணரால கோபியர்களை கவர முடிந்ததா? இல்ல. அப்ப யாரு பெரியவர்? பெரியவர் சிறியவர்ங்கிறது கிடையாது. ஆனா அவருடைய இனிமையான உறவின் காரணத்தினால கிருஷ்ணர் எல்லோரையும் கவரக்கூடியவரா இருக்கார். எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணர் லக்ஷ்மியை கவர்ந்தார் அப்படின்னு. அதே கிருஷ்ணர் நடுவுல என்ன பண்ணார், ராசனத்துக்கு நடுவுல அவர் மறைஞ்சிட்டு நாராயணர் மாதிரி நின்னார் கோபியர்கள் முன் நடுவுல. ஆனா அந்த கோபியர்கள் நாராயணரால கவரப்படல. நாராயண பாத்திரி ஓம் நமோ நாராயணா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முன்னாடி இருந்த அந்யோன்யமான உறவு இல்ல. அவங்க நாராயணர்கிட்ட கேட்டாங்க, நாராயணரே இந்த பக்கம் கிருஷ்ணர் வந்தாரா பாத்தீங்களா நீங்க? எங்களுக்கு கொஞ்சம் எங்களோட கிருஷ்ணர் எங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் அறியாமையில பண்றது கிடையாது. கோபியர்களுடைய அன்பானது அறியாமை கிடையாது. கோபியர்களுடைய அன்பானது ஆழமான பிரேமை. அந்த ஆழமான பிரேமையினால அவங்க கிருஷ்ணர் மேல கவரப்படுறாங்க. இது நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். விருந்தாவனத்துல சிலர் அவரை தன்னுடைய மகனாக ஏற்று கட்டி போடுறாங்க, சிலர் நண்பனாக ஏற்று சண்டை போட்டு தோக்கடிக்கிறாங்க. நாராயணர் எந்த சண்டையிலேயாவது தோற்றுருக்கிறாரா? கிருஷ்ணர் தினமும் தோத்து போவார். ஒரு நாள் தோப்பார், ஒரு விளையாட்டுல தோப்பார், ஒரு விளையாட்டுல ஜெயிப்பார், முதுகுல சுமந்துட்டு போவார் தன்னுடைய நண்பர்களை. இத்தகைய நெருக்கமான உறவு நாராயணர் கிட்ட சாத்தியமல்ல. அதனாலதான் கௌடியர்கள், கௌடிய வைஷ்ணவர்கள் கிருஷ்ணரை மூல முழுமுதற் கடவுளாக கருதுறாங்க. சித்தாந்த ரீதியா வேறுபாடு கிடையாது, ஆனா உறவிட வேறுபாடு இருக்கு. நாம எப்பவுமே வந்து கிருஷ்ணர் விஷ்ணுவில இருந்து வேறுபட்டவர்னு சொல்றது கிடையாது, இல்ல விஷ்ணு கிருஷ்ணர் இருந்து வேறுபட்டவர்னு சொல்றது கிடையாது. ஒரே நபர் ரெண்டு வேறுபட்ட ரூபங்கள்ல வேறுபட்ட செயல்களோட இருக்காங்க. அதுல பார்க்கும்போது கிருஷ்ணருடைய லீலைகள், கிருஷ்ணருடைய சுபாவமானது விஷ்ணுவை காட்டிலும் கொஞ்சம் அதிக இனிமையுடையதா இருக்கு. விஷ்ணுனுடைய லீலைகள் இனிமை அற்றவை அப்படின்னு நம்ம சொல்லல. விஷ்ணுடைய லீலைகளை காட்டிலும் கிருஷ்ணருடைய லீலைகள் கொஞ்சம் அதிகமான இன்பம் கொண்டது. இதற்கு இன்னொரு உதாரணமும் கொடுக்கலாம். நிலவு இருக்கு, ஒரே நிலவுதான், ஆனா அந்த நிலவு சில நேரத்துல கொஞ்சம் பகுதியை காட்டுது, சில நேரத்துல முழுமையா பௌர்ணமி நிலவா தெரியுது. அப்படின்னா நேற்றிருந்த நிலா வேற, இப்ப இருக்கிற நிலா வேற, நம்ம சொல்லுவோமா? அதே நிலாதான். ஆனா அந்த நிலாவினுடைய தோற்றம், பகவான் ஒரே பகவான் தான், ஆனா அவர் வெவ்வேறு ரூபங்கள் இருக்கும்போது வெவ்வேறு தன்மைகளை வெளிப்படுத்துற. கிருஷ்ணராக இருக்கும்போது அவர் பூரண தன்மைகளை வெளிப்படுத்துற. அதன் அடிப்படையில தான் நம்ம கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள்னு சொல்றோம், மூல முழுமுதற் கடவுள்னு. கிருஷ்ண நாராயண ஏச்ச ஏக்க சுரூபா கோபி லக்ஷ்மி வேத நகி ஹய ஏக்க ரூபா. கிருஷ்ணருக்கும் நாராயணருக்கும் எப்படி வேறுபாடு இல்லையோ அதே மாதிரி கோபியர்களுக்கும் லக்ஷ்மிக்கும் வேறுபாடு கிடையாது. முன்னே சொன்ன மாதிரி ஏக்க ஈஸ்வர பக்தேர தியான அனுரூப ஏக்க ஏ விக்கிரக கரே நானாக்கார் ரூப். அதாவது பகவான் ஒரே ரூபம் கொண்டவர், ஆனால் தன்னுடைய பக்தர்களோடு ஒரே உறவாடுவதற்காக அவர் பல்வேறு ரூபங்கள்ல தோன்ற. இதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லப்படுறது என்னன்னா, வைடூரியம் இருக்கு, அந்த வைடூரியத்தின் மூலம் ஒளி உள்ள புகுந்து செல்லும் போது பல நிறங்கள்ல அது தோன்றும், ஆனால் அது ஒரே வைடூரியக்கள் தான். அது மாதிரி பக்தர்கள் கிட்ட, பகவான் கிட்ட ஒரு பக்தன் எந்த விதத்துல அணுகிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் உறவாடுறார். அதுதான் இதுல இருக்கக்கூடிய தாத்பரியம். இது நாரத பஞ்சராத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை யாருமே மறுக்க மாட்டாங்க, ஸ்ரீ வைஷ்ணவர்களும் மறுக்க இயலாது. கிருஷ்ணருடைய லீலைகள் கவர்ச்சிகரமானது, கிருஷ்ணருடைய ரூபம் கவர்ச்சிகரமானது அப்படிங்கிறது. அதனாலதான் பார்த்தோம்னா ஆழ்வார்கள் கூட தங்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்துல பெரும்பாலான பாடல்கள் கிருஷ்ணரை புகழ்ந்திருக்கு, கிருஷ்ணரை நோக்கி இருக்கு. ஏன்னா கிருஷ்ணருடைய லீலைகள் மிகவும் கவர்ச்சிகரமானது. கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் வேறுபாடு கிடையாது. ஒருத்தர் கிருஷ்ணரை பிரதானப்படுத்தினாலும் சரி, விஷ்ணுவை பிரதானப்படுத்தினாலும் சரி, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நபர்கள் தான். ஒருத்தர் நான் விஷ்ணுவை அல்லது ராமரை வழிபடுறேன், கிருஷ்ணரை எனக்கு பிடிக்காது, இல்ல நான் கிருஷ்ணரை வழிபடுறேன், நான் ராமரை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அது பக்குவமற்ற அறிவு. எல்லா கிருஷ்ண பக்தர்களும் விஷ்ணு பக்தர்களே, ராம பக்தர்களே, நரசிம்ம பக்தர்களே, அதே மாதிரி எல்லா நாராயண பக்தர்களும் கிருஷ்ண பக்தர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு நடுவில் வேறுபாடு கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சில பக்தர்கள் சில குறிப்பிட்ட ரூபங்கள் மேல அதிகமான பற்றுதல் கொண்டிருக்கலாம், அதை பற்றி நான் அடுத்து சொல்றேன். சில நேரங்களில் மக்கள் நினைக்க முடியாது, சரி கிருஷ்ணர் இருக்கா விஷ்ணு இருக்கா, யார் முதல்ல இருந்தா? சரி, இது வந்து அவங்களுடைய ரூபத்துல வேறுபாடு சொல்றீங்க, தன்மைகள் ஓகே இதெல்லாம் சரி, ஆனா யார் முதல்ல இருந்தா? இது பௌதிகமான ஒரு கணக்கு. இவர் தான் ஆரம்பமா இருந்திருக்கணும், இவர்கிட்ட இருந்து அவர் வந்தாரா, அவர்கிட்ட இருந்து இவர் வந்தாரா? விஷ்ணுட இருந்து, சரி கரெக்ட், நீங்க சொல்றதான் கரெக்ட், ரெண்டு பேரும் ஒரே நபர், இவருடைய லீலைகள் இனிமையானது ஒத்துக்கிறோம், ஆனா இவர்கிட்ட இருந்து அவர் வந்தாரா, அவர்கிட்ட இருந்து இவர் வந்தாரா? இந்த கேள்வியும் எழுப்புறது உண்டு. பகவானுடைய எல்லா ரூபங்களும் நித்தியமானது, மறுபடியும் சொல்றேன். இந்த மாதிரி குதர்க்கமாலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பகவானுடைய எல்லா ரூபங்களும் நித்தியமானது. நித்தியமானது அப்படின்னா ஆரம்பம் அற்றது. விஷ்ணுவுக்கும் ஆரம்பம் கிடையாது, கிருஷ்ணருக்கும் ஆரம்பம் கிடையாது, நித்தியமான ரூபங்கள். அது எப்படி? அது நம்மளுடைய கணக்கினால, நம்மளுடைய அறிவினால புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனா பகவானுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குன்னு நம்ம நினைக்கவே கூடாது, அது ரொம்ப தவறானதாயிடும். கிருஷ்ணர் தன்னுடைய பல்வேறு விஷ்ணு ரூபங்களை பிரம்மதேவருக்கு காட்டினார். இருந்தாலும் நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணர் தன்னுடைய 4 கர ரூபங்களை அர்ஜுனருக்கு காட்டுறார். கிருஷ்ணர் விஸ்வரூபத்தையும் காட்டுறார். இது மாதிரி பல ரூபங்களை ஒருத்தர் காட்டும் பட்சத்துல நம்ம எந்த ரூபம் முன்னாடி இருந்தது, அந்த ரூபம் பின்னாடி இருந்தது, இது அவசியமற்ற ஒரு வாதம். இருந்தாலும் சே நாராயண கிருஷ்ணேர் ஸ்வரூப அபேத ஏகே விக்கிரக கிந்து அகார விபேத. நாராயணரும் கிருஷ்ணரும் ஒரே நபர்கள். நாராயண கிருஷ்ணேர் ஸ்வரூப அபேத, அவர்களுடைய சொரூபத்துல அபேதம் வேற்றுமை கிடையாது. ஏகே விக்கிரக, ரெண்டு பேரும் ஒரே நபர்கள். கிந்து அகார விபேத, அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா அகார, அவர்களுடைய உடல் தோற்றம் வேறுபட்டு இருக்கு. கிருஷ்ணர் ரெண்டு கையோட இருக்கார், ரெண்டு கையோட புல்லாங்குழல் ஏந்தி இருக்கார். நாராயணர் நாலு கையோட சங்கு சக்கர கதாபத்மம் ஏந்தி இருக்கார். நான் முன்னே சொன்ன காரணங்கள்னால கிருஷ்ணர் அவர் ஸ்வயம் பகவான் அப்படின்னு சொல்லப்படுறார். ஏதே சாம்ச கலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குளம் லோகம் விடயந்தி யுகே யுகே. இது ஸ்ரீமத் பாகவதத்துல நிலைநாட்டப்பட்டிருக்கு. அதாவது பகவான் எண்ணிலடங்காத ரூபங்கள்ல இருந்தாலும் கிருஷ்ணர் அவர் ஸ்வயம் பகவான், பூரண தன்மையை, பூரண புருஷோத்தம கிருஷ்ணர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம சங்கீதையிலும் அது உறுதி செய்யப்படுது. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதி ராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். இதெல்லாம் சில தகவல்கள் எந்த இடங்கள்ல கிருஷ்ணர் பிரதானமா சொல்லப்பட்டிருக்கிறார் தத்துவ ரீதியிலையும் அப்படிங்கிறதுக்காக. கிருஷ்ணர் முக்கியமானதா, முக்கிய கிருஷ்ணர் பிரதானமா சொல்லப்பட்டாலும் அதே நேரத்துல கூட கிருஷ்ணரை கூப்பிடும் போது பல நேரங்கள்ல கிருஷ்ணரே ஹரி நாராயணர் வாமனர் அப்படின்றாம் அழைக்கப்படுறார். இருந்தாலும் சிலர் கிருஷ்ணர் விஷ்ணுனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே அசாத்தியமானது கிடையாது. பரம்பொருள்ல பகவான் பரமாத்மன்ட்ட எல்லாமே சாத்தியம். இரண்டுமே ஒரு விதத்துல சரிதான். ஏன்னா பகவானுக்கு வேறுபாடு கிடையாது. எல்லா பெருமாளுமே நித்தியமா இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து அவர் வந்தார் அப்படிங்கறதோ அவர்கிட்ட இருந்து இவர் வந்தாருங்கிறதோ சாத்தியம் இல்லை. இவர் அவருடைய அவதாரம், அவர் அவருடைய அவதாரம், எப்படி ஒருத்தர் மாத்தி சொன்னாலும் அதுல எந்த ஒரு பிழையும் நம்ம இருக்குன்னு சொல்ல முடியாது. இத்தோடு நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்துறேன். நம்ம என்ன ஆரத்தி பண்ணலாம், ஆரத்தி கீர்த்தனம். அடுத்து நம்ம தொடரப்போறது என்னன்னா, என்ன அடுத்து இன்னும் என்ன இருக்கு அப்படிங்கிறத சொன்னேன். அதாவது நம்மளுடைய கருத்தானது மற்ற சம்பிரதாயங்கள்லையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், திவ்ய தேசங்களை பற்றியும், அவர் கேட்டிருக்கக்கூடிய மற்ற சில சின்ன சின்ன கேள்விகளையும் இதுல பதில் கொடுக்க இருக்கும். அதாவது இஸ்கான் ஏன் நாராயணருடைய ஸ்தலங்களுக்கு பக்கத்துல இருக்கு, இஸ்கான்ல ஏன் சர்வாதிகார போக்கு இருக்கு, நரசிம்மரை வழிபடுறவங்களை தவறா, உபநிஷத்துகளுடைய நிலை என்ன, இதெல்லாம் பற்றி அவர் கேட்டிருக்கார். ராதா அஷ்டகம் இதெல்லாத்தையும் நம்ம அடுத்த செஷனா பார்க்கறது உச்சிதம்னு நினைக்கிறேன். அடுத்த செஷனா பாக்கிறது உச்சித்தம், ஏன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் ஆகும் குறைஞ்சது. அடுத்து தொடரலாம் அப்புறமா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.